ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை சொற்பொழிவு. தலைப்பு: திருப்புகழில் ஆடல் வல்லான். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இசை பேருரை பகுதி 1. வழங்குபவர் சித்ராமூர்த்தி மற்றும் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
கூத்தன் வாழ்வுங்கிற ஒரு தனி இடம் அங்கு இருக்கிறது. அந்த சிவபெருமான் அங்கு நடனமாடினார். காமனை எரித்த பிறகு, காம தகனத்திற்கு பின்பு அவர் நடனமாடிய இடம் கூத்தன் வாழ்வு என்ற இடம் என்று நமக்கு குறிப்பு இருக்கிறது. அந்த கதிர்காம பாடலை பாட கேட்கலாம்.
சரி போன மட்டே விடுத்தாயெடுத்த தகர்த்தாயுடற்ற கூறா சிறதோடுடத்தோடே குவித்த செவுத்தாய் பலத்தாய் மிருதாக சிறை சேவல் பெற்றாய் பலக்காரமுற்றாய் திருத்தாமரை தருள்வாயே சரச்சேகரத்த புறத்தா நெறித்தே வரு போது பொறுத்தா பறித்த சிரித்தா எரித்த பொறித்தா முத பாறையிலே பின் கரிதோ நுடித்தா விரித்தா தரித்த கருத்தா மறுத்த மதனி கறி கோலமிட்டா கடு காலமுற்றே கதிர்காம முற்றா முழு போனே மறை தளருள்வாயே கதிர் காமமுத முருகோனே
அந்த காமனை தகனம் செய்ததை 45வது செய்யுள் கந்தர் அலங்காரத்திலும் அழகாக சொல்லியிருக்கிறார். இரு கோட்டு ஒரு கைப்பொரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு. இரு கோடு இரண்டு தந்தங்கள், ஒரு கை துதிக்கை, இரு கோட்டு ஒரு கை பொரு பூதரம், மலை மலை போன்ற பூதரம் என்றால் மலை. எப்போ அங்க குருநாதர்கிட்ட கேட்போம், பூதரம்னா என்ன அப்படிம்பார். பூதரம்னா எது எது யாரு எதை தாங்குறாள் அப்படிம்பார். மலை பூமியை தாங்குகிறதா, பூமி மலையை தாங்குகிறதா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் போட்டுடுவார். ரொம்ப ஈஸியா சொல்லணும், பூமியில தானே மலை நிக்கிறது, பூமி தான் தாங்க. இல்லை, மலைகள் தான் இறுக்கி பிடிச்சு வச்சுருக்கு அந்த பூமியினுடைய நிலைகள். அதனாலதான் மலைகளை எல்லாம் உடைக்க கூடாது, காட்டை வெட்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்வதன் காரணமே இதுதான். அதனால அது பூதரம் என்று இந்த இடத்தில் பொறு பூதரம் யானையை சொல்றார். மலை போன்ற யானை, இருகோட்டு ஒரு கை பொறு பூதரம் உரித்து தோலை உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு, போர்வையாக போர்த்தி கொண்ட புராந்தகர். அதிலும் குருநாதர்கள் மிக அழகாக இந்த பொருளை எல்லாம் எடுத்து சொல்லி அழகான ராகங்களில் அவற்றை அமைக்கும் பொழுது இன்னும் திதிப்பாக இருக்கிறது நமக்கு. ஒரு பாடலில் சொல்லுகிறார், குமரனை மெல்ல மெல்ல, கந்தர் அலங்காரம், குமரனை மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. குமரனை மெல்ல மெல்ல உள்ள எடுத்துக்கொள்ளும் பொழுது அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே என்று அந்த இனிமையை பற்றி சொல்றார். கரும்பு கூட துவர்த்து போச்சு, தேன் கூட எனக்கு புளிச்சு போச்சு முருகனை நினைக்கும் பொழுது. அதே மாதிரி அழகா ஒரு பாட்டுல அந்த சிவத்தின், சிவம் என்ற அந்த மங்கள பொருளின் இனிமையை கூறுகிறார். தேனுந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் சீரும் படித்த சிவம், தேன் எடுத்துக்கோங்க, தேனுந்து முக்கனிகள், தேன் சொட்டுகின்ற முக்கனிகள், மாப்பலாவாழை, பால், பாலை எடுத்துக்கோங்க, பால், செங்கருப்பு செம்மையான கரும்பு, இளநீர், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எவ்வளவு இனிப்பா இருக்கும். அது நினைச்சு பார்த்தா நாக்கில் இனிப்பு வரும் நிறைய, நாக்கில் இதெல்லாம் வரும் இனிப்ப நினைச்ச உடனே, அப்புறம் தொண்டை கொஞ்ச நேரம் இனிக்கும், அப்புறம் உள்ள போகும், அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்முடைய பர்சல டேப்லெட்டா வந்துடுறது. இதுதான் நம்மளுடைய இனிப்பு சாப்பிடுறது, அது வந்து உலக ஆயுதமான இனிப்பு. சிவம் என்பதன் இனிப்பு எப்படிப்பட்டது, எவ்வளவு பருக பருக தவிட்டவே செய்யாது, தலைமுதல் கால் வரை அங்கம் அங்கமாக ஊடுருவி பரவும், இனிமையாக இருக்கும், அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் பெருகி வரும். அதனால்தான் சொல்றார், தேனுந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருள் ஊற. அந்த அருள் ஊறி வரணும், ஊற்று மாதிரி குறையவே குறையாது. ஊற்று எப்படி எந்த நிலையிலையும் வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரி அருள் ஊற அப்படி ஆகும்போது என்ன ஆகும், தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி. நானும் நீ வேற இல்ல, நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க, நீயும் நானுமாய் இருகும் வகை ஏகபோகமாய் இருகும் வகை அப்படின்னு நிறைய இடத்துல பாடியிருக்கார். அது மாதிரி நம்ம அந்த சேரும் பொழுது தீதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பது அற்று. அப்படி அருள் ஊறி என்ன கூட உள்ள வரும்போது அந்த இனிப்பு உள்ள இறங்கும் போது நான் என்பதற்று, உயிரோடு ஊன் என்பதற்று, வெளிநாதம் பரபிரம்ம ஒளி நீதே. நாதங்கள் 9 வகையான நாதங்கள் இருக்கு, யோகிகள் மட்டுமே உணரக்கூடியவை. கிண்கிணி, மத்தளம், யாழ், வேங்குழல் எல்லாம் இதெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோமே சொல்லலாம். உண்மையான அதனுடைய அந்த கடைசி இது வரைக்கும் உள்ள அந்த நுண்மையான ஒலிகளை நம்மளால அறிய முடியாதுன்னா நமக்கு மனசு பல இடத்துல அலைப்பாயிருது. என்ன சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல உட்கார்ந்தாலும் அந்த நுண்ணிய ஒலியை நம்மளால உணர முடியாது. யோகிகள் மட்டுமே உணரக்கூடிய வெளிநாதம் பரபிரம்ம ஒளியாகி ஞானம் சுரப்ப, அப்படி வரும்பொழுது என்னாகும், ஞானம் சுரக்கிறது நமக்குள்ளே. ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோட நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. வானம் தழைக்க மழை பெய்யணுவேன்னு வேண்டிக்கும் போது இந்த பாட்டு கட்டாயமா பாடுவோம். வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விஷமாள வாரும் கரத்தன் எமை ஆளும் தகப்பன். தகப்பன் சொல்லிக்கிறார், அப்பதான் முருகனுக்கு பிரதர்னு சொல்லிக்கலாம். அவருக்கு என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டார்னா சிவனை, முருகனுடைய முருகனை என்னுடைய தம்பின்னு சொல்லாம சொல்லிடுறாரு இல்லையா, சகோதரன்கிற முறையில. என்னை ஆளும் தகப்பன் மழுமான் என் கரத்தன் அருள் முருகோனே என்று ரொம்ப அழகான அந்த பாட்டு. அது கயிலை மலை பாடல். அந்த கைலை மலை பாடல் அவர் ஆடினதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல. கைலை மலைதனில் ஆடிய தந்தைக்கு உருகியே மனம் உன நாடியே கொஞ்சி கனகசபைதனில் மேவிய பெருமாளே அப்படின்னு இன்னொரு பாட்டுல அதை பாடினதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அந்த பாடலை கேட்டுவிட்டு எதற்காக ஒரு பகுதியில் வேறு விதமாகவும் அடுத்த பகுதியில் அப்படியே சிவனே சிவரசத்தை புழிந்து கொடுக்கும் வரி ஏன் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்குவோம்.
மாலோன் மருகனை கண்டு துழ செங்கோடனை சென்று கண்டு துழ நாலாகிரும் கண் படைத்திலே செங்கோடனை கண்
நடனம் ஒட்டரம் என்பது சுத்த தாண்டவம் என்றும் கூறுவார்கள். ஒட்டரம் சுத்ததாண்டவம் என்றும் அதற்கு பெயர். பல்லியம் என்ற கூத்து வகையை சேர்ந்தது. கூத்த நூல்னு ஒரு நூல் இருக்கு, 12 கூத்துகள் பற்றி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, களிட்டுரி, முதல் விழி. இது வந்து பல்லியம், பல்லியம்னா முரசு, முரசு ஒலிக்க இறைவன் கயிலை மலையில் ஆடுவது. இது ஒரு ஆனந்த தாண்டவத்தை சேர்ந்ததுதான், இது ஒரு ஆனந்த தாண்டவம் இல்லையா. உயிர்கள் உய்வதற்காக கயிலை மலையில் எம்பெருமான் ஆடுகின்றான், முரசொலிக்க ஆடுகின்றான். அது பல்லியம் கூத்து வகையை சேர்ந்தது. இப்படி நம்ம கயிலை மலையிலிருந்து நேர அப்படியே வந்து திருவாரூர் வந்துடலான்னு பாக்குறேன். ஏன்னா திருவாரூர் அப்படின்னு பேரை கேட்டாலே அத கைலாசத்துக்கு சமம், நம்ம எல்லாம் கைலாசம் எப்ப பார்க்க போறோம் தெரியாது, கைலாசம் எப்படி இருக்கும் தெரியாது. திருவாரூர் போயிட்டு வந்தா ஒரு தரம் போனா போறாது, ஒரு நாள் முழுக்க இருக்கணும், அப்புறம் மறுபடியும் போகணும், ஏன்னா ஏதாவது விட்டு போயிடும். அதை பாத்தேடான்னு கேப்பா, திடீர்னு இங்க வந்தோடனே அங்க போனோம்னா அப்படி பூத்து குலுங்கி இருந்தது அப்படியா, சரி பூத்து குலுங்குற சீசன் எதுன்னு அடுத்த தடவை அதுல போலாம். சலவருஷம் பூத்து குலுங்கி இருக்க விட்டுருக்காளே நம்ம மனுஷா, அதே பெருசுன்னு நினைச்சுப்போம். அருணகிரி உலால என்னுடைய அனுபவம் தான், அங்கிருந்து ஒரு இலைய பறிச்சுன்னு வருவா, பத்திரமா வச்சுப்பா. எதுக்கு இப்படி நாங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு இலை பறிச்சோம்னா அந்த மரத்துல அப்புறம் என்ன மிஞ்சும். அப்ப அந்த ஸ்தலவருஷம் பூத்து குலுங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சரி நம்ம அந்த டைம்ல போலாம் அப்படின்னு தோணும். இந்த விசேஷம் நடக்குமே ஆவணி மூலம், சரி அதுக்கும் போலாம் தோணும். அப்படிப்பட்ட ஒரு திருவாரூர் அந்த இடம். அந்த இடத்துல நமக்கு சிவபெருமான் அற்புதமான ஒரு கூத்தை ஆடியிருக்கிறார், அதற்கு பேர் அஜபா நடனம். ஐந்து பூதம் பாட்டுல வரும், விந்துநாதமும் அஜபையும் அப்படின்னு, சந்திர சூரியர் தாமும் விந்துநாதமும் அஜபையும் வரும் இல்லையா. ஜபம் என்ன, என்ன வாய் விட்டு ஜபிக்கிறது. அஜபா என்பது வாய் விட்டு சொல்லாமலே ஜபிப்பல், மூச்சிலேயே வரும் அது. அந்த நாமம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வரணும்னா, ஒவ்வொரு மூச்சு ஏறி இறங்கும் போதும் அந்த நமசிவாய நம்மளோடவே ஒட்டின்னு இருக்கணும். எந்த நாமம் ஆனாலும் சரி, நமசிவாய சொல்லட்டா, முருகா சொல்லுங்கோ, கிருஷ்ணா சொல்ல, எந்த நாமம் இருந்தால், எத்தனை நாமங்கள் நமக்கு வச்சு கொடுத்துருக்கா இல்லையா. ஒரு நாமமா ரெண்டு, முருகா என்னும் நாமங்கள் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். முருகா இந்த நாமத்துக்குள்ளேயே எத்தலா நாமங்களும் நமக்கு அன்பர்களுக்கு அடக்கம். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை ஜபிக்கும் அது அஜபா நடனம். அது எப்படின்னா, அது சுருங்க பார்க்கலாம், ஏன்னா திருவாரூர்னு எடுத்துட்டாலே ஒரு நாள், ஒரு ஒரு நாள் பூரா அதுக்கு வேணும், நமக்கு ஒரு லெக்சர் பூரா அதுல இருக்கணும். அஜபா நடனம் என்பது திருமால் சிவபெருமானிடம் தனக்கு மிக அழகான ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டுகிறார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். அவர் அப்படியே சந்தோஷத்துல திரும்பி போயிட்டார். இவர் உமை பக்கத்துல உட்காந்துருக்கா, முருகன் பக்கத்துல உட்காந்துருக்காரு, யாரையுமே பாக்கல, இவர் ஓடி போயிட்டார். வீட்டு சந்தோஷத்துல அப்படியே திரும்பி போயிட்டார். நீ என்ன பாக்காம போயிட்டியா அப்படின்னு உமா தேவிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுத்து. எங்களெல்லாம் திரும்பி கூட பாக்கல, இது கிடைச்சதும் நீ அவரை பார்த்து அவரை சொல்லிட்டு ஓடிட்டியா, உனக்கு பிறக்கிற மகன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், இவருக்கு தூக்கி வாரி போடுறது, இப்ப என்ன பண்றது, இப்படி சாபம் கொடுத்தாச்சு, இது என்ன பண்ணலாம், சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே சொல்லி, இவா மூன்று பேரும் அமர்ந்திருக்கும் அந்த சோமாஸ்கந்த வடிவம், ச உமா ஸ்கந்தக, உமையும் கந்தனும் உடன் இருக்க தியாகராஜர், சிவபெருமான் இருக்கும் அந்த கோலம் சோமாஸ்கந்தர். அதுல அவருக்கு என்று தனி பெயர் கிடையாது, சோமாஸ்கந்தர் என்றாலே இந்த மூன்று பேரும் சேர்ந்த உருவம், அதுதான் தியாகராஜருடைய உருவம். ஆரூரா தியாகேசான் தான் சொல்லுவாங்க, சிற்றம்பலம் கிடையாது, ஆரூரா தியாகேசா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உருவத்தை மனதில் அப்படியே வைத்து தேவதச்சனிடம் ஒரு உருவத்தை பண்ணி கொடுக்க சொல்லி அதை மாலையா போட்டுக்கிறார். மாலை கழுத்துல இருக்கு. இவர் அரிதுயில், எப்பவுமே படுத்துன்னு தானே இருக்கணும், அரிதுயில். குழந்தை கேட்பான், கண்ணு மூடிண்டே இருப்பாரா உமாச்சி, கண்ணையே திறக்க மாட்டாரா அப்படின்னு. இல்லடா கண்ணா, கண்ணை மூடினாலும் அவருக்கு எல்லாம் தெரியும், நீ என்னெல்லாம் பண்ற, ஸ்கூல்ல என்ன வம்பு பண்ணிப்பேன் அம்மாக்கு தெரியுது பத்தியா, இங்க உட்காந்துட்டேன் நீ இப்படி பண்ணினியான்னு கேக்குறா இல்லையா. அது மாதிரி இந்த கண்ணை மூடிண்டாலும் நீ பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் கண்ணை மூடிட்டு இருக்காளேன்னு தப்பு காரியம் பண்ணப்படாது அப்படின்னு குழந்தைக்கு கதை சொல்லி கொடுப்போம். அரித்துயில் யோக நித்திரையில் கிடக்கிறார். யோக நித்திரையில் இருக்கும் பொழுது பாம்பனை மேல் படுத்துருக்கார். அந்த பாம்பு மூச்சு காற்று, அதனுடைய மூச்சு காற்று. அப்புறம் பார் கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கார், அந்த கடல்ல இருக்கிற அலைகள்ல இருந்து காத்து வீசுறது. அது போறாது, இவர் இந்த யோகி அல்லவா, இவருடைய உச்சுவாசம் வெளிச்சுவாசம் சீராக வந்து கொண்டிருக்கும் பொழுது மார்பில் உள்ள அந்த பதக்கமாக, அதாவது தியாகராஜன் சோமாஸ்கந்த வடிவம், முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக அசைகிறது. இதற்கு பெயர் அஜபா நடனம். மிகவும் ஒரு புதுமையான நடனம். இதில் சுவாமி இருந்தாடும் அழகர்னு சொல்லுவார், இருந்தாடும் அழகர், இருந்தாடி உலகையே ஆட்டுவிக்கும் தியாகேசன், உட்கார்ந்த ஆடியே நம்ம எல்லாம் ஆட்டு வைக்கிறார். நம்ம எவ்வளவு ஆட்ட நமக்காக ஆட வேண்டியிருக்குன்னு பாருங்களேன். சாண்டவமா சிவதாண்டவம், உக்ரதாண்டவம் ஆட வேண்டியிருக்கு, ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டியிருக்கு, உட்கார்ந்த நிலத்திலேயே. அதுவும் ஒரு நடனம், இருந்தாடும் அழகர் அப்படின்னு அவருக்கு பெயர். அப்ப அந்த இருந்தாடும் அழகர் அவ்வளவு பாப்புலரா இருக்காரு, அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய அந்த அந்த வந்து ஸ்லைட்லி ஒரு அவுட் ஆஃப் தி வே ஆனாலும், இதனோட அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது இதனுடைய அவருடைய அந்த மகிமை நமக்கு இன்னும் நல்லா புலனாகும். அவர் என்ன பண்றார், ஒரு நாளைக்கு திருவாரூர் வீதியில தனியே நடந்து போறார். இந்த நந்திக்கு தெரியாது பாவம், இவரை பாட்டி இறங்கி போயிட்டார். எதுக்காக போறார், சுந்தரர் தன்னுடைய பக்தர் தோழர், சுந்தரர் எம்பெருமான் தோழர், சுந்தரருடைய மனைவி பறவையை ஊழல் கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன? அந்த சுந்தரர் வந்து இவர் இவளை கல்யாணம் பண்ணி அங்க விட்டுட்டு எங்கெல்லாமோ சிவாலயங்களுக்கு எல்லாம் தரிசனம் பண்ண போய் திருவற்றியூர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து சங்கிலிநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து ஊரை விட்டு போகும்போது கண்ணு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வர, சுந்தரருடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த மாதிரி திரும்பி வரும்பொழுது இவளுக்கு செய்தி போறது, செய்தி போனா இவர் இங்க வரப்படாது அப்படின்ட்டா, வரவே வேண்டாம், இவர் இங்க வர வேண்டாம், நான் ஏத்துக்க மாட்டேன். இவர் சொல்ற, சுந்தரர் போய் சொல்ற, அப்பா நீதானே இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம், உன்னாலதானே இந்த விளையாடல் நடந்தது, நீதான் அந்த ஊழலை தீக்கணும், அவளுக்கு சரி பண்ணி என்ன அவளோட சேர்த்து வைக்கிறது ஒன்பது உறுப்பு தான் அப்படின்னு இவர் பேசாம கைகிட்டு இருந்துட்டார். சுவாமி பாவம் போறார் குருக்கள் வேஷத்துல. இந்த நந்திக்கு தெரியாது, இந்த நந்தி அங்க பாத்தீங்கன்னா திருவாரூர்ல கொஞ்சம் ஆயத்த நிலைமையிலதான் இருக்கும், அப்படி படுத்துட்டு இருக்காது. அதுக்கு பக்தர்களுடைய மனோதர்மம் என்ன சொல்றதுன்னா, இந்த பறவைக்கு ஊழல் தீர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டா, நான் ஒருத்தன் காட் இங்க உட்கார்ந்து இருக்கேன், இவர் தியாக ராஜன், இவர் ராஜா, இவர் எனக்கு தெரியாம இவர் பாட்டுக்கு திரும்ப வீதியில தனியா நடந்து போலாமா, அப்புறம் எனக்கு என்ன இருக்கு, நான் என்னத்துக்கானே, இவருக்கு என்னது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உண்டா அப்படின்னு, இன்னுமே அவரை நான் விட போறது இல்ல அப்படின்னு உட்காந்துருக்கான். அது ஆயத்த நிலையில் அந்த நந்தியை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அது அமர்ந்து உட்காந்துருக்காது, அப்படி எழுந்து போய் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியா நிக்கிறதான் காட் அவருக்கு. இவர் குருக்கள் வேஷத்துல போனார், அவர் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்லு, எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லாதே, அவர் இங்க அனுப்பாதே, எனக்கு வேண்டாம், என்னோட அவர் இன்னுமே இருக்க முடியாது, எனக்கு மனசு சேராது. இவர் திரும்பி வந்தார், இவர் திரும்பியும் போறார். அப்போ அந்த பாட அது எவ்வளவு அது பாடுற அழக பாருங்க, அருணகிரிநாதன் பறவைக்கு எத்தனை விசை தூது, குருஜி சொல்லுவார் அழகா அழுத்தி கொஞ்சம் பாடுங்களேன், பறவைக்கு எத்தனை விசை தூதுன்னு எத்தனை சுவாமி போறாரு நினைச்சு பாருங்க நீங்க. சுவாமி தியாகராஜர் அவர் அந்த வீதிகளில் நடந்து போறார் அந்த பறவைக்காக, அப்படிப்பட்டவரை அழகா நம்ம பாடுறோம். பறவைக்கு எத்தனை விசை தூது, பகரர்க்கு தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபு, உன்னுடைய மரபு எப்படிப்பட்டது, அந்த தியாகேசர் அந்த அஜமானடனா அவருக்கு ஒருத்தருக்கே உரியது, அவர் போறார் உனக்காக வந்து இந்த பறவைக்காக அந்த தூது போறாரு, அப்படிப்பட்ட மரபில வந்தவன் இல்ல நீ, அப்ப நீ எனக்கு எல்லா வரங்களையும் தர வேண்டாமா அப்படின்னு அப்பாவை சொல்லி குழந்தைகிட்ட கேக்குறார். அது ரொம்ப அழகான அந்த பாடல், அந்த பாடல் ஒரு சின்ன பாடல் தான், ஆனா அது எப்படி ஒரு ஒரு அணுகுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எட்டு லைனுக்குள்ள அப்படி புராணமே அடங்கி போச்சு அதுக்குள்ள. பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் எனமான் உன் மரபுக்கு உச்சிதமாக உச்சித பிரபுவாக வரமெத்தர வருவாயே என்ற அழகான பாடல்.
பறவைக்கெத்தனை விசை தூது பகர குற்றவர் எனமானும், பறவைக்கெத்தனை விசை தூது பகர குற்றவர் எனமானும், பறவு உச்சித
பாகக்காய் வத்தல், பாகக்காய் வத்தல்னா பாகக்காய குறுக்கு நீட்டி நீளவாட்டில் வெட்டி அதை நெய்யில பொறிச்சு அதுதான் நெய்வேத்தியமா. நடுவுல கொஞ்ச நாள் நின்று இருந்தது, ஆனா மறுபடியும் இப்போ அதை ஆரம்பிச்சுட்டா. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. பரவி நாச்சியார் சுந்தரரும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்து ஊர்ல சோமாசிமார நாயனார் இருக்கார், அம்பர் மாகாளம். அந்த அம்பர் தனிய கோவில், மாகாளம் தனி கோவில். அந்த சோமாசிமார நாயனாருக்கு எப்படியாவது சிவன் வந்து தன்னுடைய ஆவிர்வாகத்தை வாங்கிக்கணும்னு ஆசை, அவரே வரணும் அப்படின்னுட்டு. இவர் என்ன பண்றா, சரி எப்படியாவது இந்த இதுக்கு ஏதாவது வழி பண்ணமே, நீ யாரோ சொல்றா, நீ கவலைப்படாத, அப்பவே பாருங்க காக்கா பிடிக்கிற சுந்தரர் அங்க இருக்கார், சுந்தர போய் பிடிச்சுக்கோ, சுந்தரரை பிடிச்சிட்டியானா உனக்கு எல்லாம் நடக்கும், நீ அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் எம்பிரான் தோழர். அப்படியா, சரி. இவர் என்ன பண்ணலாம், சுந்தரருக்கு என்ன பிடிக்கும் அதை அனுப்பலாம், நிறைய தூது வளக்கீரங்க விளையறது, அதை தானோ அனுப்பிச்சு வைப்பார். அனுப்பிச்சு வச்சா அப்ப அரவி நாச்சியாரு தெரியும் இது என்னத்தினால வருது, எதுக்கு வர. சுந்தரருக்கு அதெல்லாம் எந்த சிந்தனையும் கிடையாது, எப்பவும் சிவ சிந்தனை தான். அவருக்கு யார் என்ன அனுப்புறா, என்ன சாப்பிடறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் ரெண்டு பேருமே சரி அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோமே எல்லாம் ஆஞ்சு வைப்பறான். ஆஞ்சு வைக்கும் போது நண்பர் ஒருவர் பார்த்துட்டு கேக்குறாரு, என்ன நீ தான் நீ ஆஞ்சு வச்சதை மட்டும் எடுத்து நைவேத்தியம் பண்ற, அவர் ஆஞ்சு அங்கேயே இருக்கேன்னு, அந்த குடுப்பினை எனக்கு இல்லையேன்னு. என்னச்சு குடுப்பினை உனக்கு இல்லையன்னா என்ன அர்த்தம், அது ஆஞ்சு அந்த கீரையை சுத்தப்படுத்தி வைக்கும் போதே அது தியாகேசருக்கு நைவேத்தியம் ஆகிவிடுகிறது. அவர் ஆஞ்சு வைக்கும் பொழுது என்ன ஆறுது, ஸ்ட்ரைட்டா தியாகேசருக்கு அது நைவேத்தியம் ஆகி விடுகிறது. எனக்கு அந்த குடுப்பினை இல்லையே, நான் அதை எடுத்து போய் கழுவி ஆஞ்சு சமைச்சு அது நைவேத்தியம். அப்படி அந்த தான் நைவேத்தியம் பண்ணும். ஏற்கனவே நைவேத்தியமா எடுத்தது, ஏற்கனவே நைவேத்தியமானதான் திரும்பி நைவேத்தியம் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அந்த பறவை வாழ்ந்த வீடு, அந்த கோவில் எல்லாமே அங்க இருக்கு, அந்த எம்பிரான் நடந்த வீதிகள் எல்லாமே அங்க உண்டு. இதுல இந்த நிகழ்ச்சியை வந்து காலமேக புலவர் நகைச்சுவா பாடியிருக்கார். இந்த அயனும் திருமாலுமா சேர்ந்து இந்த அடிமுடி தெரியாம போனாலே எவ்வளவு தேடினா, வானம் எல்லாம் போய் தேடி, பூதம் அந்த கீழே பூமிக்குள்ள எல்லாம் போய் தேடி ஒண்ணுமே பண்ணிருக்க வேண்டாம். இந்த பறவை நாச்சியார் இருக்கா பாரு, அவ வீட்டு வாசல்ல ஒரு வாயில் படி ஒரு கல் இருக்கு, அந்த கல்லா கிடந்திருந்தா போருமே எம்பெருமானுடைய அடிமுடி எல்லாத்தையும் பாத்திருக்கலாமே, அவ தலைமையிலவே திருவடி தீட்சை கிடைச்சிருக்கமே, நீ அந்த கல்லா கிடந்திருந்தியானான் என்ன ஒரு அந்த பக்தி மேலிடும் பொழுது எப்படி அவ சொல்றான்னு பாருங்க, அதுதான் நினைச்சு பாக்குறேன். ஆனார் இல்லையே அயனும் மாலும் காணார் அடிமுடி, காண்பதற்கு மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற வாயிற்படி. திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற வாயிற்படியாக கிடந்திருந்தால் அவருடைய அடிமுடி தரிசனம் எவ்வளவு சுலபமா கிடைச்சிருக்கும். நமக்கு கூட தோணலையா, ஐயோ நான் கல்லா கடந்திருப்பேனே. இந்த ஞானசம்பந்தர் வந்து அவரு கடைசியா அந்த அக்னிக்கு போன அக்னியில போன உடனே மறைஞ்ச உடனே யாரோ சொல்றா வந்து, நான் வந்து எப்பவுமே ஓசி சாப்பாட்டுக்கு அலையறவன், இந்த சாப்பாடு உங்க கல்யாண சாப்பாடுக்காக நான் வந்திருந்தா கூட எனக்கும் முக்தி கிடைச்சிருக்குமே, வந்தவா அத்தனை பேருக்கு முக்தி கிடைச்சது எனக்கும் அது மாதிரி கிடைச்சிருக்குமே. அது மாதிரி அந்த பறவை வீட்டு வாசல் வாயில் படியாக நான் கடந்திருக்கலாமேன்னு பாடுற வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு அது தோன்றுகிறது. அவ்வளவு அழகான இடங்கள் நிறைய, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நிறைய பாடியிருக்கா, நம்மளுடைய அந்த கொடுத்து வச்சிருக்கணும் அந்த புண்ணியம் நமக்கு, இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ஈடுபாடுடைய நமக்கு இந்த மாதிரி ஆன்மீக பொக்கிஷங்கள் நமக்கு நிறைய இருக்கு.